அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது லண்டன் பிபிசியிலிருந்து முழங்கும் தமிழோசை. ஜூலை மாதம் 1ஆம் தேதி புதன்கிழமை. இன்றைய நிகழ்ச்சிகளை தயாரித்து வழங்குபவர் முரளிதரன். தொடரும் செய்தி அரங்கில், இலங்கையில் நடைபெறவிருக்கும் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடப் போவதாக முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ அறிவித்துள்ளது குறித்த செய்தி. இலங்கையில் தமிழ் தேசிய கூட்டமைப்பில் நாடாளுமன்ற தேர்தலுக்கான வேட்பாளர்கள் தேர்வு தொடர்பில் உரசல்கள் வந்துள்ளதாக தகவல்கள். இது தொடர்பாக ஒரு செய்தி.
மூத்தவர்களும் தேவை என்பதனாலே கட்சித் தலைவர்கள் தவிர்ந்த ஏனியவர்கள் 3 முறை பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தால் 4வது முறை அவர்களுக்கு தேர்தல் நியமனம் வழங்கக்கூடாது, புதியவர்களுக்கு வாய்ப்பளிக்க வேண்டும் என்று நான் கேட்டிருக்கின்றேன்.
தமிழகத்தில் இன்று முதல் தலைக்கவசம் அணிவது கட்டாயமாக்கப்பட்டிருக்கும் நிலையில் அதற்கு ஆதரவாகவும் எதிர்ப்பாகவும் எழுந்திருக்கும் கருத்துக்கள், கிரேக்கத்தில் ஏற்பட்டிருக்கும் கடன் நெருக்கடி குறித்து ஒரு பார்வை ஆகியவற்றை கேட்கலாம். அன்பர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிபிசி தமிழோசை.
செய்தி அறிக்கை வாசிப்பவர்கள் இளையதம்பி தயானந்தா மற்றும் சார்ல்ஸ் பீட்டர்.
கிரேக்கத்தில் ஞாயிறு அன்று நடைபெறவிருக்கும் மக்கள் கருத்தறியும் வாக்கெடுப்பு நடைபெறும் என்றும், அதில் கடனை மீட்பது தொடர்பிலான வழிமுறைகள் குறித்து கடன் கொடுத்தவர்கள் முன்வைத்திருக்கும் பிரேரணைகளை மக்கள் நிராகரிக்க வேண்டும் எனவும் கிரேக்க பிரதமர் கூறியிருக்கிறார். பிரேரணையை எதிர்த்து வாக்களிப்பது என்பது கடன் கொடுத்தவர்கள் செலவினங்களை குறைக்க வேண்டும் என்று கொடுத்து வரும் அழுத்தங்களுக்கு எதிராக உறுதியான ஒரு செய்தியை வெளிப்படுத்தும் என்றும் கிரேக்கத்தின் பிரதமர் வலியுறுத்தியிருக்கிறார். அதேவேளை அந்த வாக்கெடுப்பு கிரேக்கம் யூரோ வலய நாடுகளில் இருந்து வெளியேற வழி செய்யும் எனும் கருத்தையும் அவர் திடமாக நிராகரித்திருக்கிறார். மற்ற ஐரோப்பிய நாடுகளும் ஜனநாயகமற்ற முறையில் நடந்து கொள்கின்றன என்று கூறும் கிரேக்க பிரதமர் அவர்களை கடுமையாகவும் சாடியிருக்கிறார்.
எகிப்தின் சைனா தீபகற்பத்தில் பாதுகாப்பு படையினரை இலக்கு வைத்து இஸ்லாமிய அரசு அமைப்பு என்று தங்களை கூறிக்கொள்ளும் ஆயுததாரிகள் பல தாக்குதல்களை முன்னெடுத்துள்ளனர். அங்கு மோதல்கள் தொடர்ந்தும் நடைபெற்று வருவதாகவும், இதில் இராணுவம் மற்றும் ஆயுததாரிகள் ஆகிய இருதரப்பிலும் பலர் உயிரிழந்துள்ளனர் எனவும் இராணுவம் தெரிவித்துள்ளது. 5 சோதனைச் சாவடிகளும் 1 காவல் நிலையமும் தாக்குதலுக்குள்ளாகி இருப்பதாக இராணுவம் மேலும் தெரிவித்துள்ளது. சைனாவில் அந்த அமைப்பின் ஆயுததாரிகள் திட்டமிட்ட வகையில் ஒருங்கிணைத்து மேற்கொண்ட மிகப்பெரிய கூட்டு தாக்குதல்களில் ஒன்றாக இது உள்ளது. அதேவேளை இஸ்லாமியவாத அதிபராக இருந்த முகமத் மோசி 2 வருடங்களுக்கு முன்னர் பதவி நீக்கம் செய்யப்பட்டதை அடுத்து அவர்கள் பாதுகாப்பு படையினருக்கு எதிரான தங்களது தாக்குதல்களை தீவிரப்படுத்தியுள்ளனர். இஸ்லாமிய ஆயுததாரிகளுக்கு எதிரான வழக்கு விசாரணைகளை தீவிரப்படுத்தும் நோக்கிலான சட்டத்தை எகிப்திய அதிபர் அல் சிசி கொண்டுவர உறுதி பூண்டுள்ளதாக அறிவித்த பிறகு இந்த தாக்குதல்கள் நடைபெற்றுள்ளன.
சர்ச்சைக்குரிய தேசிய பாதுகாப்பு சட்டம் ஒன்றை சீன நாடாளுமன்றம் இன்று நிறைவேற்றியிருக்கிறது. இணையம் மற்றும் இணைய பாதுகாப்பு மீதான சீன அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டை இந்த சட்டம் மேலும் அதிகரிக்கிறது. இணையவழி தாக்குதல், இணையம் மூலமாக தனிநபர் ரகசியங்களை திருடுதல் மற்றும் எதிர்கருத்துக்கள் பரப்புதல் ஆகியவற்றுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கைகளை மேற்கொள்ள இந்த புதிய சட்டம் வழி செய்கிறது. சீனாவில் ஏற்கனவே இணையம் மீதான அரசின் கட்டுப்பாடு அதிகமாய் இருக்கிறது என்ற புகார் நிலவுகிறது. இந்த சட்டத்தின்படி தேசிய பாதுகாப்பு என்பதன் வரையறையின் கீழ் நிதி விவகாரங்கள், கலாச்சார விவகாரங்கள் உள்ளிட்ட பல்வேறு துறைகள் அடங்குகின்றன. இந்த சட்டம் அதிக கட்டுப்பாடுகளை விதிப்பதாக விமர்சகர்கள் வாதிடுகிறார்கள்.
இந்தியாவின் மேற்கு வங்கத்தின் தேயிலை உற்பத்திக்கு பேர் போன டார்ஜிலிங் பிரதேசத்தில் பெய்து வரும் கடும் மழையால் ஏற்பட்ட மண்சரிவில் குறைந்தது 21 பேர் உயிரிழந்துள்ளனர். டார்ஜிலிங்கில் உள்ள மிரிக் மற்றும் காலிம்போங் ஆகிய 2 நகரங்கள் மிக மோசமாக பாதிக்கப்பட்டுள்ளதாக அதிகாரி ஒருவர் AFP செய்தி சேவைக்கு தெரிவித்துள்ளார். பெரிய அளவிலான சேரும் வெள்ள நீரும் மேலிருந்து பள்ளம் நோக்கி பெருக்கெடுத்து ஓடும்போது பாதையிலிருந்து அனைத்தும் அள்ளிக்கொண்டு போனதாகவும் அவர் கூறியுள்ளார். இந்த அனர்த்தத்தில் பலர் காணாமல் போயிருக்கிறார்கள். அவர்கள் சேற்று சகதிக்குள் அல்லது இடிபாடுகளுக்குள் சிக்கியிருக்கலாம் என்ற அச்சம் நிலவுகிறது. சமவெளியிலிருந்து மலைப்பகுதிக்கு செல்லும் பிரதான நெடுஞ்சாலை இணைப்பு முற்றாக துண்டிக்கப்பட்டுள்ளது. மலைப்பகுதியில் சிக்கி தவிக்கும் பலரில் 100கணக்கான சுற்றுலா பயணிகளும் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மண்சரிவு ஏற்பட்ட பகுதியில் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளை மேற்கொள்ள இராணுவத்தினர் அழைக்கப்பட்டுள்ளனர்.
பிரிட்டனின் மிகப்பெரிய விமான நிலையமான ஹீத்ரூவில் 3வது ஓடுபாதை ஒன்றை அமைக்க அரசால் நியமிக்கப்பட்ட குழு பரிந்துரை செய்திருக்கிறது. உலகின் மிகவும் அதிக போக்குவரத்துள்ள விமான நிலையங்களில் ஹீத்ரூவும் ஒன்றாகும். மூன்றாவது ஓடுபாதை ஒன்று அமைக்கப்படுவதில் கேட்விக் விமான நிலையத்தை விட ஹீத்ரூவே மிகவும் ஏற்றது என அந்த குழுவின் தலைவர் சர் ஹவார்ட் டேவிஸ் தனது அறிக்கையில் கூறியிருக்கிறார். புதிய சந்தைகளுக்கு ஏற்ற வகையில் அதுவே சிறந்தது என்று தெரிவிக்கப்படுகிறது.
செய்தியரங்கத்தில் முதலில் இலங்கை கண்ணோட்டம். இலங்கையில் நடக்கவிருக்கும் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடப் போவதாக முன்னாள் ஜனாதிபதி மஹிந்தா ராஜபக்ஷ அறிவித்துள்ளார். இன்று ஹம்பாந்தோட்டை மெதமுலன பகுதியில் அமைந்துள்ள தனது இல்லத்தில் கூட்டத்தில் இதனை அறிவித்தார். இதுகுறித்த செய்தியை தருகிறார் நமது கொழும்பு செய்தியாளர் கே எஸ் உதயகுமார்.
எதிர்வரும் தேர்தலில் நாம் போட்டியிடுவோம் என்று முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ அறிவித்துள்ளார். இன்று அம்பாந்தோட்டை மெதமூலன பகுதியில் அமைந்துள்ள தனது இல்லத்தில் நடைபெற்ற கூட்டமொன்றில் உரையாற்றிய போதே அவர் இதனை அறிவித்தார். மீண்டும் அரசியலில் பிரவேசிக்குமாறு பலர் தன்னிடம் முன்வைத்த வேண்டுகோள்களுக்கு அமையவே தான் இந்த தீர்மானத்தை எடுத்ததாக அவர் தெரிவித்தார். தான் ஒருபோதும் நாட்டுக்கோ ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சிக்கோ துரோகம் விளைவிக்கவில்லை என்று தெரிவித்த முன்னாள் ஜனாதிபதி பாரிய அச்சுறுத்தல்கள் மத்தியில் தன்னை ஆதரித்த முன்னாள் அமைச்சர்கள் உட்பட பொதுமக்களுக்கு தான் நன்றி கூறுவதாகவும் தெரிவித்தார். யுத்தம் முடிவுக்கு வந்துள்ள போதிலும் கடந்த 6 மாதங்களுக்குள் நாட்டின் தேசிய பாதுகாப்பு பாரிய அச்சுறுத்தல்களுக்கு முகம் கொடுத்துள்ளதாக தெரிவித்தார். முன்னாள் ஜனாதிபதி
எக்ஸாட் ஜாதிக பக்ஷ மீரட்டை பாலனைகள ஏ ஹய மாசே துள வடிகாலக்னே ஹய மாசே.
யுத்தத்தின் போது கொல்லப்பட்ட பயங்கரவாதிகளுக்கு நஷ்டஈடுகளை பெற்றுக் கொடுப்பதற்கு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். மேலும் கருத்துக்களை தெரிவித்த முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ கடந்த 100 நாட்களுக்குள் பொருளாதாரம் பாரிய பின்னடைவுகளை சந்தித்துள்ளதாக தெரிவித்தார். பாரிய ஊழல்கள் பதிவு செய்யப்பட்டதாக தெரிவித்த முன்னாள் ஜனாதிபதி ஊழல் குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டோரின் வழக்குகள் வாபஸ் பெறப்பட்டதாகவும் குற்றம் சாட்டினார். கடந்த 100 நாட்களுக்குள் ஜனநாயகம் முடக்கப்பட்டதாக குற்றம் சாட்டிய முன்னாள் ஜனாதிபதி எதிர்கருத்துக்களை தெரிவிக்கும் நபர்கள் விளக்க மறியலில் தள்ளப்பட்டதாகவும் குற்றம் சாட்டினார். எனவே பொருளாதாரத்தை மீண்டும் கட்டியெழுப்பி நாட்டின் பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதற்காக எமது அரசாங்கம் ஒன்று அமைப்பது அவசியம் என்றும் தெரிவித்தார் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ. தனது ஆட்சி காலத்தில் சட்டத்தின் ஆதிக்கம் பாதுகாக்கப்பட்டதாக தெரிவித்த அவர் அரசியல் யாப்புக்கு அப்பால் சென்று தான் இதனையும் மேற்கொள்ளவில்லை என்றும் தெரிவித்தார். தான் ஒரு சர்வாதிகாரி என்று பலர் குற்றச்சாட்டுகளை சுமத்திய போதிலும் ஜனாதிபதி தேர்தல் முடிவடைந்த பின்பு அதிகாரத்தை விட்டு விலகிச் சென்றதாக தெரிவித்த முன்னாள் ஜனாதிபதி தனக்கு எதிராக சுமத்தப்படும் குற்றச்சாட்டுகளை நிராகரிப்பதாகவும் அறிவித்தார்.
எக்ஸாட் ஜாதிக பக்ஷே ஆய்மம் மகியனா ஜனதா விமுக்தி பெருமுனி.
எதிர்காலத்தில் தனது அரசியல் நடவடிக்கைகளுக்கு ஆதரவளிக்குமாறு ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பு, ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி, ஐக்கிய தேசிய கட்சி, மக்கள் விடுதலை முன்னணி ஆகிய கட்சிகளில் அங்கம் வகிக்கும் தேசப்பற்றுள்ள மக்களிடம் வேண்டுகோள் விடுப்பதாகவும் அவர் தெரிவித்தார். தேர்தலில் போட்டியிடப் போவதாக முன்னாள் ஜனாதிபதி அறிவித்துள்ள போதிலும் எந்த கட்சியூடாக தான் போட்டியிடுவது என்பதை அவர் தெளிவாக அறிவிக்கவில்லை. இதேவேளை நேற்று ஊடகங்களுக்கு கருத்துக்களை தெரிவித்திருந்த முன்னாள் அமைச்சர் கெஹலிய ரமுக்வெல்ல முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவை ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் பிரதமர் வேட்பாளராக நிறுத்துவதற்கு ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன இணக்கம் தெரிவித்துள்ளதாக கூறியிருந்தார். ஆனால் அதனை நிராகரித்து அறிக்கையொன்றை விடுத்துள்ள ஜனாதிபதி ஊடகப் பிரிவு எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தலின் போது ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பிரதமர் வேட்பாளராக எவரும் நியமிக்கப்படவில்லை என்று அறிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. இதேவேளை முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ எதிர்வரும் தேர்தலில் போட்டியிடுவதானால் தானும் தேர்தலில் போட்டியிடுவதற்கு முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க தீர்மானித்துள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. முன்னாள் ஜனாதிபதி குமாரதுங்கவின் செயலாளர் பி திசாநாயக்க இதனை அறிவித்துள்ளார்.
ඇත්තම එතුමිය බලාපොරොත්තු වත් තිබුණේ නෑ නැවත වඩා දේශපාලන පැමිණීමට. එතුමිය 2005 දී විශ්‍රාම ගත්තේ නැවත දේශපාලන එන අදහසකින් නෙවෙයි.
உண்மையாக முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க மீண்டும் அரசியலுக்குள் வருவதை எதிர்பார்க்கவில்லை. அவர் 2005 ஆண்டு தனது அரசியல் வாழ்க்கைக்கு முற்றுப்புள்ளி வைத்து விலகிச் சென்றார். தற்போதும் கூட அரசியலில் இணைவதற்கான எதிர்பார்ப்பு அவரிடமில்லை. ஆனால் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியுடனான கூட்டணியில் தேர்தலில் போட்டியிடுவாராயின் சந்திரிகா பண்டாரநாயக் குமாரதுங்க மீண்டும் தேர்தலில் போட்டியிடுவார். அது மட்டுமல்லாது பிரதமர் பதவியையும் அவர் கோருவார்.
இதன்படி முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக் குமாரதுங்க ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் கீழ் கம்பஹ மாவட்டமூடாக தேர்தலில் பிரவேசிக்க உள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது.
செய்தியை வழங்கியவர் கே எஸ் உதயகுமார். அடுத்ததாக, இலங்கையில் நடக்கவிருக்கும் நாடாளுமன்ற தேர்தலுக்கான வேட்பாளர்களை தேர்வு செய்வதற்கான குழுவில் போட்டியிட விரும்பும் வேட்பாளர்கள் யாரும் இடம்பெறக்கூடாது என வடமாகாண சபையின் துணைத் தலைவர் ஆண்டனி ஜெகநாதன் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் சம்பந்தனுக்கு கடிதம் ஒன்றை எழுதியுள்ளார். இது தொடர்பான செய்தியை தருகிறார் நமது செய்தியாளர் மாணிக்க வாசகம்.
இலங்கையின் பொது தேர்தலுக்கான வேட்பு மனுக்கள் வரும் 6ஆம் தேதி முதல் 15ஆம் தேதி வரையில் ஏற்றுக்கொள்ளப்படும் என தேர்தல் திணைக்களம் அறிவித்திருக்கின்றது. எனவே அரசியல் கட்சிகள் தமக்குரிய வேட்பாளர்களை தெரிவு செய்வது உட்பட தேர்தலுக்கான ஆயத்த நடவடிக்கைகளில் மும்முரமாக ஈடுபட்டிருக்கின்றன. இந்த நிலையில் இலங்கை தமிழரசுக் கட்சியின் முக்கியஸ்தரும் வடமாகாண சபையின் பிரதி அவைத்தலைவருமாகிய ஆண்டனி ஜெகநாதன் அவர்கள் தமிழ்த் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் ஆர் சம்பந்தன் அவர்களுக்கு எழுதியுள்ள ஒரு கடிதத்தில் சரியானவர்களை வேட்பாளர்களாக தெரிவு செய்ய வேண்டும் என்பது உள்ளிட்ட பல விடயங்களை குறிப்பிட்டிருக்கின்றார். முக்கியமாக என்னென்ன விடயங்களை நீங்கள் கோரியிருக்கின்றீர்கள் என ஆண்டனி ஜெகநாதன் அவர்களை தொடர்பு கொண்டு கேட்டேன்.
கட்சித் தலைவர்கள் தவிர்ந்த ஏனியவர்கள் 3 முறை பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தால் 4வது முறை அவர்களுக்கு தேர்தல் நியமனம் வழங்கக்கூடாது, புதியவர்களுக்கு வாய்ப்பளிக்க வேண்டும் என்று நான் கேட்டிருக்கின்றேன். வடக்கு மாகாண சபை தேர்தல் நடைபெற்று இப்ப 2 வருடம் கூட ஆகவில்லை. ஒரு தேர்தலிலே ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு என்ன மக்களாலே ஜன முறையின்படி தெரிவு செய்யப்பட்டவர்கள் திரும்ப அந்த அதிலிருந்து இடைவிலகி 3 மாத லீவை கொடுத்துவிட்டு திரும்ப பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெறுவது, வெற்றி பெறாவிட்டால் திரும்ப மாகாண சபைக்கு வருவது போன்ற இந்த விளையாட்டுகள் அவ்வளவு சரியான
கூட்டமைப்பை
ஒரு கட்சியாக பதிவு செய்யாத ஒரு நிலையில் 4 கட்சிகள் தங்களது ஆசனங்களை பிரித்து கொண்டு போய் தாங்கள் விரும்பியவர்களை போடுகின்ற இந்த நிலைமை வருகின்ற பொழுது இவர் சொல்கின்ற விடயம் வந்து நடைமுறைக்கு வர முடியாது. தமிழரசுக் கட்சிக்கு சாதகமாகவே பல விடயங்களை அவர் கூறியிருக்கின்றார். இந்தியாவில் குடும்பங்களை வைத்திருப்பவர்கள் போட்டியிடலாம், ஆனால் அதற்கு வெளியில் குடும்பங்களை வைத்திருப்பவர்கள் போட்டியிருக்க முடியாது என்னும் ஒரு விடயத்தை அவரால் போட்டிருக்கிறார். அவர் ஒரு மத்திய கமிட்டி உறுப்பினர். அந்த வகையில் அது அவருடைய மத்திய கமிட்டியில் பேசப்பட்டு ஏற்றுக்கொள்ளப்பட்டிருந்தால் அதனை ஏனைய கட்சிகளுடன் பேசுவது தேவையான விடயமாக இருக்கலாம். தனது கட்சிக்குள் அதனை ஏற்றுக்கொள்ள வைக்க முடியாதவர் இவ்வாறான ஒரு கடிதத்தை எழுதி ஒரு பரபரப்பு செய்தியாக மாற்றுவது வந்து எந்த விதத்திலும் ஒரு அர்த்தமுற்றுள்ள விஷயமாக எனக்கு தெரியவில்லை.
வேட்பாளர்களை தெரிவு செய்யும் பொழுது அதற்கான அமைக்கப்பட்டிருந்த குழுவில வேட்பாளராக இருந்தவர்கள் அங்கம் வைக்கின்றார்கள், அத்தகைய நடைமுறை நீக்கப்பட வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். குறிப்பாக வன்னி மாவட்டத்தில் உள்ள சிவசக்தி ஆனந்தன், செல்வம் அடைக்கல்நாதன், வினோ நோகரதலிங்கம் போன்றவர்கள் வேட்பாளராக தெரிவு செய்யப்பட்டிருந்தார்கள். அவ்வாறு அவர்கள் இருந்து கொண்டு அந்த தெருவுக்குள்ள இடம்பெற்றிருந்தார்கள் என்பதையும் குறிப்பிட்டிருக்கிறாரே.
கட்சி தலைமைகளைச் சேர்ந்தவர்கள் அண்மையில் 2 முறை கூடி பேசினதன் பிரகாரம் தான் சில முடிவுகள் எட்டப்பட்டிருக்கின்றது. ஆசனங்களுக்கான வேட்பாளர்கள் யார் என்பதை தீர்மானிக்க வேண்டியது அந்தந்த கட்சி குறித்தான செயற்பாடு. அதனை தமிழ் தேசிய கூட்டமைப்பு தீர்மானிக்க வேண்டுமாக இருந்தால் தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஒரு தனி கட்சியாக மாற்றப்பட்டிருக்க வேண்டும். அதனை இதுவரையும் தமிழிசை கட்சி விரும்பவில்லை, ஆகவே அது மாற்றப்படவில்லை. இந்த நிலையில் ஜெகநாதன் போன்றவர்கள் இதனை குழப்பிக் கொண்டிருப்பதில் எந்த விதமான அர்த்தமும் இல்லை.
யாழ் மாவட்டத்தில் உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை 9லிருந்து 7ஆக குறைக்கப்பட்டிருக்கிறது.
மக்கள் தொகை மிக பெரிய அளவில் வீழ்ச்சி அடைந்ததன் காரணமாக கடந்த வருடமே 7 சீட்டாக இது குறைக்கப்பட்டிருந்தது. இப்பொழுது இருக்கக்கூடிய விகிதாசார பிரதிநிதித்துவத்தின் அடிப்படையில் ஒவ்வொரு தேர்தல் மாவட்டத்திற்கும் வாக்காளர்கள் கூடி குறைகின்ற பொழுது இவ்வாறான நிலைமைகள் தோன்றுவது இயல்பானதாக அவர்களது சட்டத்தில் இடம்பெற்றிருக்கிறது. ஆனா இது ஒரு நியாயமான செயற்பாடு அல்ல. யுத்தத்தால் அழிக்கப்பட்ட ஒரு சமுதாயத்தின் பிரதிநிதித்துவங்களை குறைப்பது என்பது குறைந்தபட்சம் தற்காலிகமாகவே நிறுத்தப்பட வேண்டும் என்பதான் என்னுடைய கருத்து
என்றார் சுரேஷ் பிரேமச்சந்திரன் அவர்கள்.
செய்தி தொகுப்பை அளித்தவர் நமது வவுனியா செய்தியாளர் மாணிக்க வாசகம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது லண்டன் பிபிசியின் தமிழோசை.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிபிசி தமிழோசை.
இனி சில இந்திய செய்திகளை கேட்கலாம். தமிழ்நாட்டில் இன்று முதல் தலைக்கவசம் அணிவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. ஆனால் இதற்கு எதிர்ப்பும் பல இடங்களில் நிலவி வருகிறது. சிறு நகரங்களில் உள்ள கடைகளில் போதுமான ஹெல்மெட் கையிருப்பில் இல்லை என்று கூறப்படுகிறது. இதுகுறித்த செய்திக்குறிப்பை தருகிறார் புதுதில்லி செய்தியாளர் ஜெயக்குமார்.
சமூக வலைதளங்களிலும் இந்த எதிர்ப்புகள் பதிவு செய்யப்பட்டு வருகின்றன. இது போன்ற பதிவுகளை செய்து வருபவரான திருச்சியை சேர்ந்த ஜெயபிரகாஷ்,
உலக நாடுகள் பல நாடுகளையுமே இந்த விதி இருக்குது, இதையே நாம மட்டும் எதிர்க்கணும். திருப்பி நான் சொல்றது, நான் இதை எதிர்க்கல. அரசு செய்ய வேண்டிய வேலைகளை விட்டுட்டு நம்மளை ஏமாத்துறாங்களோ அப்படிங்கிற ஒரு ஃபீலிங். இன்னைக்கு வருகிற புள்ளி விவரங்கள் எல்லாமே ரொம்ப அபத்தமான புள்ளி விவரமா இருக்கு. இப்ப நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரோட் ஆக்சிடென்ட்ஸ்ல வந்து மேஜர் ஆக்சிடென்ட்ஸ் வந்து டூ வீலர்ஸ் நடக்குது, அதுலதான் டெத் அதிகமா இருக்கு. இப்படிதான் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. ஹெல்மெட் போட்டிருந்தால் இந்த உயிர் பிழைத்திருந்திருக்கும் அப்படின்னு ரொம்ப எக்ஸாக்டா பாத்தீங்கன்னா அது வந்து லட்சம் ஆக்சிடென்ட்ல ஒன்னே ஒன்னா இருக்கலாம்
என்றார் திருச்சியை சேர்ந்த ஜெயபிரகாஷ். சரியான கால அவகாசம் அளிக்காமல் இந்த விதி அமலுக்கு கொண்டு வரப்பட்டுள்ளதாகவும் சிலர் குறை கூறினர்.
ஹெல்மெட் அணியறது ரொம்ப நல்ல விஷயம் தான், ஆனா ஹெல்மெட் வந்து நமக்கு கிடைக்கல, இன்னொன்னு குழந்தைங்களுக்கும் கிடைக்கல, பெண்களுக்கும் கிடைக்கவே இல்லை, இன்னொன்னு தரமானதா இருக்காது, ஏன்னா உடனடியா போடுறதுனால தரமானதா இருக்காது
என்றார் கும்பகோணத்தை சேர்ந்த வினோத். கேட்கும் திறன் குறைவாக உள்ளவர்கள், கண் பார்வை மங்கியவர்கள் போன்றோர் அவரவர் தேவைக்கு ஏற்ப காதில் கருவிகளை பொருத்தியும் கண்களில் கண்ணாடி அணிந்தும் செல்ல வேண்டிய தேவை உள்ளதால் அதற்கு வசதியான வடிவங்களில் தலைக்கவசம் வழங்க வேண்டும் என்கின்றனர் சிலர்.
நான் கூட முதல்ல எல்லாம் கண்ணாடி போட்டுட்டு இருக்கும்போது ஒரு ஹெல்மெட் வச்சுட்டு இருந்தா, ஹெல்மெட் வாங்காம என்ன பண்ண, கண்ணாடியை கழட்டி வச்சுட்டு ஹெல்மெட்டை போட்டு ஓட்டிட்டு இருக்கோம். சம்டைம்ஸ் அது ப்ராப்ளம் இருக்கதான் செய்யும். அதுக்கப்புறம் என்ன பண்ண, கண்ணாடி போட்டு ஹெல்மெட் போடுற மாதிரி போய் கடையில அலைஞ்சி திரிஞ்சு ஒரு நாலு கடை ஏறி இறங்கி அதுக்கப்புறமா ஒரு ஹெல்மெட்டை கண்டுபிடிச்சு அதுக்கப்புறம் அந்த ஹெல்மெட்டை கண்ணாடியோட போட்டு பார்த்து அதுக்கப்புறம் ஃபிட் ஆன பிறகுதான் வாங்கினேன். ஹெல்மெட்டுங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் போடணும், அதனால நம்ம தலை முடி போயிடும். அதுக்கப்புறம் வந்து நமக்கு தலை முடி கொட்டிட்டு இருந்தா நிறைய பேருக்கு இருக்கு, தலையே கொட்டிட்டுச்சுன்னா அதை விட குடும்பம் எதுவும் இல்ல
என்றார் சென்னையை சேர்ந்த வெற்றிவேல். இதே சமயத்தில் சினிமா பிரபலங்களும் அரசியல் தலைவர்களும் தலைக்கவசம் அணிய வேண்டியதன் அவசியம் குறித்து பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். சினிமா பிரபலமான கமல்ஹாசன் இது தொடர்பான தனது பிரச்சாரத்தில் கூறுகையில்,
தயவு செய்து டூ வீலர்ஸ்ல போகும்போது ஹெல்மெட் போட்டுங்க, ப்ளீஸ் வேர் யுவர் ஹெல்மெட்ஸ், ப்ளீஸ் சேவ் லைவ்ஸ்
என்றார் கமல்ஹாசன். சில மாவட்டங்களில் தலைக்கவசம் அணிவதற்கு எதிரான போராட்டங்களும் நடைபெற்று வருகின்றன. தொடர்ந்தும் இன்றும் கூட தலைக்கவசம் அணிய வேண்டியதன் அவசியம் குறித்து பிரச்சாரங்கள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன.
அம்மா,
என்னம்மா?
நம்ம அப்பாவும் உனக்கு ஹெல்மெட் போட்டுட்டு போயிருந்தாருன்னா இப்ப நம்ம கூட இருந்திருப்பார்லாமா?
செய்தி தொகுப்பை அளித்தவர் ஜெயக்குமார். அடுத்ததாக, இந்தியாவின் முன்னணி செய்தி இதழான அவுட்லுக் மீது ஒரு பெண் ஐஏஎஸ் அதிகாரி வழக்கு தொடுத்திருக்கிறார். இது குறித்த செய்தியை தமிழில் தருகிறார் இளைய தம்பி தயானந்தா.
தென்னிந்திய மாநிலமான தெலங்கானாவின் முதலமைச்சர் அலுவலகத்தில் பணியாற்றும் ஐஏஎஸ் அதிகாரி சுமிதா சபர்வால் அவுட்லுக் இதழுக்கு எதிராக வழக்கொன்றை தாக்கல் செய்திருக்கிறார். அந்த இதழ் அண்மையில் வெளியிட்ட செய்தி துணுக்கு ஒன்றில் சுமிதா சபர்வாலை ஐ கேண்டி, அதாவது கண்ணுக்கு விருந்தாக இருப்பவர் என்று சொல்லியிருந்ததை கண்டித்து இந்த வழக்கு எழுந்திருக்கிறது. அவரை அப்படி வர்ணித்ததோடு மட்டும் விட்டுவிடாமல், ஃபேஷன் ஷோ ஒன்றில் அவர் நவீன உடையோடு ஒய்யாரமாக நடக்க தெலங்கானா முதல்வர் உள்ளிட்ட அவரது அரசியல் தலைவர்கள் பல்லளித்தபடி அவரை ஊக்குவிப்பதாக கோட்டோவியம் ஒன்றையும் அந்த பத்திரிகை வெளியிட்டிருந்தது. இது தன்னை கவர்ச்சிக்குரியவளாக சித்தரிக்கும் பெண் எதிர்ப்பு செய்தி என்றும், இது தன்னை மன உளைச்சலுக்கு உள்ளாக்கியதாகவும் பிபிசியின் இந்தி சேவைக்கு சுமித்ரா சபர்வால் தெரிவித்திருக்கிறார். இதுகுறித்து அவுட்லுக் இதழை தொடர்பு கொண்டு பிபிசி கேட்டபோது, இந்த வழக்கு தொடர்பான சட்ட அறிவித்தல் எதுவும் தமக்கு இதுவரை கிடைக்கவில்லை என்று அந்த சஞ்சிகை சார்பில் தெரிவிக்கப்பட்டது. அலுவலக கூட்டங்களின் போது அழகான சீலைகள் மூலம் தனது நவ நாகரிக மோஸ்தரை பறைசாற்றுவதோடு பார்ப்பவர் கண்களை கொள்ளையிடும் படியாக உலாவி வருகிறார் என்று அவரின் பெயர் குறிப்பிடாமல் அவுட்லுக் அண்மையில் எழுதியிருக்கிறது. அவர் குறித்த விவரங்கள் மிகப்பெரும் மர்மமாகவும், அவர் முதல்வர் அலுவலகத்தில் செய்யும் பணிகள் என்ன என்பது ஒரு புதிர் என்றும் அந்த இதழ் தெரிவித்திருந்தது. 38 வயதான சுமிதா சபர்வால் அண்மையில் ஹைதராபாத்தில் நடந்த ஆடை அலங்கார விழாவில் தான் பங்கேற்றது குறித்தே அவுட்லுக் இப்படி எழுதியிருக்கிறது என்று கூறியிருக்கிறார்.
It hurt my professional pride. Like I said, that was the basic reason. I have been a professional all my life.
எனக்கு எரிச்சல் ஊட்டி இருப்பது, பெண் ஒருவரால் அவரின் அழகை காட்டியே முன்னேற முடியும் என்பதாக அவர்கள் எழுதியிருப்பதுதான் என்று சுமிதா கோபப்பட்டிருக்கிறார். இது வீட்டை விட்டு வெளியேறி வாழ்க்கையில் முன்னேற துடிக்கும் பல்லாயிரக்கணக்கான பெண்களை அவமானப்படுத்துவதாகவும் அவர் கூறுகிறார். அவுட்லுக் எல்லை மீறிய பாலியல் பார்வையோடு எழுதியிருப்பது தன்னை வெகுவாக பாதிப்பதாக கூறியிருக்கும் சுமிதா சபர்வால், இதற்காக அந்த இதழ் மன்னிப்பு கோர வேண்டும் என்று வலியுறுத்தியிருக்கிறார்.
செய்தி தொகுப்பை அளித்தவர் இளையதம்பி தயானந்தா. இந்தியாவில் தடுத்து நிறுத்தப்பட்டுள்ள அமெரிக்க நாட்டின் தனியார் நிறுவனத்திற்கு சொந்தமான எம்வி சீமன்காட் கப்பல் தொடர்பான வழக்கை 6 மாதங்களுக்குள் முடிக்கும்படி இன்று இந்திய உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. இது தொடர்பான செய்தியை தருகிறார் ஜெயக்குமார்.
இந்தியாவில் தடுத்து நிறுத்தப்பட்டுள்ள அமெரிக்க நாட்டின் தனியார் கப்பலான எம்வி சீமன் கார்டு கப்பல் தொடர்புடைய வழக்கை தூத்துக்குடி மாவட்ட நீதிமன்றம் 6 மாத காலத்திற்குள் விசாரித்து முடிக்க வேண்டும் என இந்திய உச்சநீதிமன்றம் இன்று தீர்ப்பளித்துள்ளது. முன்னதாக எம்வி சீமன் கார்டு ஓகியோ என்கிற அந்த கப்பல் இந்திய கடல் எல்லை பகுதிக்குள் ஆயுதங்களோடு அத்துமீறி நுழையவில்லை என்கிற வாதத்தை ஏற்றுக்கொண்ட மதுரை உயர்நீதிமன்றம் கப்பல் உரிமையாளர்களுக்கு ஆதரவாக தீர்ப்பளித்தது. இதனை எதிர்த்து இந்திய உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசின் சார்பில் மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்யப்பட்டது. அந்த மனுவை விசாரித்த உச்சநீதிமன்றம் 6 மாதங்களுக்குள் வழக்கை முடிக்கும்படி தீர்ப்பளித்துள்ளது. இந்த கப்பலில் இருந்தவர்கள் மீது இந்திய ஆயுத தடை சட்டம் மற்றும் அத்தியாவசிய தேவை பொருட்கள் சட்டம் உள்ளிட்ட சட்டங்களின் கீழ் வழக்குகள் பதியப்பட்டுள்ளது. இது தவறு என்றும் சட்டத்திற்கு புறம்பாக எந்த ஒரு செயலிலும் தாங்கள் ஈடுபடவில்லை என்றும் கப்பலில் பயணித்தவர்கள் தரப்பு வாதாடி வருகிறது. கப்பலில் பயணித்தவர்கள் அனைவரும் தற்போது இந்தியாவில் தான் தங்கியுள்ளனர். இன்று உச்சநீதிமன்றம் அளித்துள்ள தீர்ப்பின் மூலம் இந்த 30க்கும் அதிகமான வெளிநாட்டவர்கள் இன்னமும் 6 மாத காலத்திற்கு நாட்டை விட்டு வெளியேற முடியாத சூழல் உண்டாகியுள்ளது. கிட்டத்தட்ட 2 ஆண்டு காலமாக இந்தியாவில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள வெளிநாட்டவர்கள் அனைவரும் விரைவில் நாடு திரும்ப தேவையான முயற்சிகளை தொடர்ந்து வருகிறார்கள். கடந்த 2013 அக்டோபர் 12 மன்னர் வளைகுடா கடற்பகுதியில் அனுமதியின்றி சென்றதாக கூறப்பட்டு இந்த கப்பல் இந்திய கடலோர காவல் படையால் சுற்றி வளைக்கப்பட்டது. பின்னர் மேற்கொள்ளப்பட்ட சோதனையில் அந்த கப்பலில் ஆயுதங்கள் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. இந்திய கடல் எல்லைக்குள் ஆயுதங்களுடன் நுழைய அந்த கப்பலுக்கு அனுமதி இல்லாத நிலையில் கப்பலில் இருந்த 35 ஊழியர்களும் அப்போது கைது செய்யப்பட்டனர்.
செய்தியை வழங்கியவர் ஜெயக்குமார். அன்பர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது லண்டனில் இருந்து முழங்கும் பிபிசியின் தமிழோசை.
தமிழோசை நிகழ்ச்சி குறித்த கருத்துக்களை தபால் மூலம் அனுப்ப விரும்பும் இலங்கை நேயர்கள் பிபிசி அஞ்சல் பெட்டி எண் 654 கொழும்பு என்கிற முகவரிக்கும், இந்திய நேயர்கள் பிபிசி அஞ்சல் பெட்டி எண் 6013 அசோக் நகர் சென்னை 600083 என்ற முகவரிக்கும் உள்ளூர் அஞ்சலிலேயே அனுப்பலாம்.
இந்தியாவில் உள்ள கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் தங்கள் பெயருக்கு பின்னால் சேர்த்துக் கொள்ளும் ஜாதி பெயர்களை நீக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது உள்ளிட்ட 18 முக்கிய அம்சங்களை கொண்ட கோரிக்கை மனுவை தலித் கிறிஸ்தவ விடுதலை இயக்கத்தினர் செவ்வாய்க்கிழமையன்று புதுதில்லியில் உள்ள ஐநா அலுவலகத்தில் அளித்துள்ளனர். அந்த இயக்கத்தின் தலைவர் மேரி ஜானிடம் பேசினார் நமது புதுதில்லி செய்தியாளர் ஜெயக்குமார்.
திருச்சபையில் வந்து ஜாதி இருக்கக்கூடாது, சமத்துவம் சகோதரத்துவம் சமூக நீதியை போதிக்கக்கூடிய திருச்சபையில் வந்து சாதி வித்தியாசம் ஏற்றத்தாழ்வுகள் இருக்கக்கூடாதுன்ற ஒன்று. அதைவிட முக்கியமானது திருச்சபையிலும் தலித் கன்வெர்ட் ஆனவங்க சாதியால் பாதிக்கப்பட்டிருக்காங்க, சாதி கொடுமைகளை அனுபவிக்கிறாங்க. திருச்சபை நிறுவனங்களில் அட்மிஷன் அப்பாயின்மெண்ட்ஸ் இந்த மாதிரி விஷயங்களை வந்து ஒதுக்கப்படுகிறார்கள். கத்தோலிக்க திருச்சபையிலே தலித்துக்கள் வந்து 75% இருக்கிறார்கள் இந்திய திருச்சபையில். அதே மாதிரி ஆயர்கள் பார்த்தீங்கன்னா இந்திய அளவில் ஏறக்குறைய 170-180 கத்தோலிக்க ஆயர்கள் இருக்கிறார்கள். 8 பேர் தான் தலித்து ஆயர்கள். ஆகவே இந்த நிலையில் பாதிப்பு அதிகமாக இருக்கிறதால் பெரும்பான்மையாக இருந்தும் அவர்கள் ஒதுக்கப்பட்டிருப்பதால் இந்த சாதிய பெயர் இருக்கக்கூடாதுன்னு நாங்கள் சொல்கிறோம்.
கத்தோலிக்க பொறுத்த வரைக்கும் அனைத்து தரப்பினரும் அங்கே இருக்காங்க. உங்களுடைய வாதத்தை வந்து அவங்க எப்படி பார்க்குறாங்க?
இந்த சாதி வித்தியாசம் இருக்குது எல்லோருக்குமே நல்லாவே தெரியும். திருமண ஏற்பாடுகளை பார்த்தீங்கன்னா அந்தந்த சாதி கிறிஸ்தவர்கள் அவர்கள் சாதியிலேயே பெண் பார்ப்பது மாப்பிளை பார்ப்பது. தினசரி செய்தித்தாள்களில் திருமண அட்வர்டைஸ்மெண்ட்ஸை பார்த்தீங்கன்னா அதிலேயே கண்டிப்பாக சாதியை போட்டுக்கிறாங்க. இந்திய கத்தோலிக்க ஆயர் பேரவை இருக்கிறது. அந்த பேரவை ஏறக்குறைய 1985 திருச்சபையில் இருக்கக்கூடிய சாதியத்துக்கு எதிராக பல அறிக்கைகளை வெளியிட்டிருக்காங்க.
இந்திய கத்தோலிக்க அமைப்பிலேயே வந்து சாதி பிரிவினைவாதம் இருக்கக்கூடாதுன்ற தீர்மானத்தை வந்து அவங்க எடுத்துக்கிட்டதான் நீங்களே இப்போ குறிப்பிட்டீங்க. சாதிங்கிறதே இருக்கக்கூடாது அப்படிங்கிறப்போ தலித் மட்டும் எங்கேருந்து எப்படி வரும்?
சாதி இருக்கக்கூடாது என்பது போதனை, ஆனால் சாதி இருக்கிற அதனால் பாதிக்கப்பட்ட மக்கள் அந்த பாதிப்பை சொல்லும் பொழுது இந்த அடிப்படையிலே பாதிக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லும்போது அந்த தலித் என்ற வார்த்தை பயன்படுத்தியதாக வேணும். அடக்குமுறைக்காக சாதியை பயன்படுத்துவது தான் தவறு. சாதியால் பாதிக்கப்பட்ட மக்களை சொல்லும் பொழுது அது சாதியை ஊர்ஜிதப்படுத்துவதில்லை, சாதிக்கு எதிரான போராட்டம்.
நீங்கள் கத்தோலிக்க உயர் அதிகாரிகள் இல்லை குருமார்கள்கிட்ட இதை பற்றி முறையிடலாம், ஆனால் அதை தவிர்த்து வந்து இப்போது ஐநா கிட்ட நீங்கள் முறையிடுறது அப்படிங்கிறது வந்து என்ன அர்த்தத்தில் நீங்கள் வந்து இன்றைக்கி வந்து ஐநா கிட்ட முறையிடுறீங்க?
இந்த காலகட்டத்தில் ஐநா சபையிடம் இதை முறையிடுவது அவசியமாக எங்களுக்கு படுகின்றது. அது அவசியம் என்று நாங்கள் நினைக்கிறோம். ஏனென்றால் தலித் கிறிஸ்தவர்கள் திருச்சபைக்குள்ளேயே அந்த சாதியத்தை எதிர்த்து போராடக்கூடிய வாய்ப்பு இல்லை. ஏனால் திருச்சபை போதிக்கலாம், நல்லதை போதிக்கலாம், சமத்துவத்தை போதிக்கலாம், மனித மாண்பை போதிக்கலாம். ஆனால் திருச்சபையில் சட்டம் இல்லை. தீண்டாமையை ஒழிப்பதற்கு, சாதி கொடுமை ஒழிப்பதற்கு, சாதி டிஸ்கிரிமினேஷன் வேற்றுமை ஒழிப்பதற்கு சட்டம் இல்லை. எந்த சட்டத்தை வச்சும் தலித் மக்கள் திருச்சபையிலே உரிமை பெற முடியாது. ரெண்டாவது, இந்திய அரசியல் சாசன சட்டம் இருக்கிறது தீண்டாமைக்கு எதிராக, அந்த சட்டத்தையும் நாங்கள் திருச்சபைக்குள் பயன்படுத்த முடியாது. ஆகவே மதம் ஒரு சட்டத்தை ஏற்படுத்தி அதை நடைமுறைப்படுத்த முடியாது. இந்திய அரசியல் சாசனத்தில் இருக்கக்கூடிய தீண்டாமைக்கு எதிரான சட்டத்தையும் நாங்கள் திருச்சபைக்குள் பயன்படுத்த முடியவில்லை. இந்த நிலையில் வத்திக்கான் வந்து இதில் பெரும்பங்கு வகிக்கிறது. வத்திக்கான் வந்து திருச்சபை அதிகாரிகளுக்கு அறிவுறுத்த வேண்டும், வற்புறுத்த வேண்டும் சாதியத்தை ஒழிக்க சொல்லி. ஸோ அந்த ஒரு நிலையை உருவாகுவதற்காகத்தான் நாங்கள் வத்திக்கானுக்கு இதை இந்த செய்தியை கொண்டு வர முயற்சிக்கின்றோம். அதில் யுஎன் மூலமாக அதை செய்யும் பொழுது வத்திக்கான் அதிலே அக்கறை காட்டுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஏனென்றால் வத்திக்கான் ஐநா சபையிலே அங்கம் வகிக்கிறது, அதில் பல சட்டங்களை அது ஏற்றுக்கொண்டிருக்கிறது, கன்வென்ஷனை ஏற்றுக்கொண்டிருக்கிறது. சட்ட பாதுகாப்பு கிடைத்துவிட்டால் நாங்கள் வத்திக்கானுக்கு போக தேவையில்லை, ஈவன் திருச்சபை அதிகாரிகளுடன் போக தேவையில்லை. சட்டங்கள் எங்களுக்கு இருந்தால் நாங்கள் சட்டத்தை பயன்படுத்தி மற்ற தலித் மக்களை போன்றவங்கள் உரிமையை பெற்றுக்கொள்ள முடியும். ஆனால் சட்டம் இல்லை.
தலித் கிறிஸ்தவ விடுதலை இயக்கத்தின் தலைவர் மேரி ஜானிடம் பேசியவர் புதுதில்லி செய்தியாளர் ஜெயக்குமார். அடுத்ததாக, கிரேக்கத்திற்கு கடன் கொடுத்தவர்கள் அதனை மீட்பது தொடர்பில் முன்வைத்துள்ள பிரேரணைகளை பிரதமர் அலெக்சிஸ் சிப்ரஸ் நிபந்தனைகளுடன் ஏற்றுக்கொள்வதாக அறிவித்துள்ளதை செய்தி அறிக்கையில் ஏற்கனவே கேட்டோம். இது குறித்து கூடுதல் விவரங்களை தமிழில் தொகுத்து தருகிறார் சிவராமகிருஷ்ணன்.
கிரேக்கம் தமக்கு கடன் கொடுத்தவர்கள் வாங்கிய கடனை திருப்பிச் செலுத்துவது தொடர்பில் வைத்துள்ள சில வழிமுறைகளை நிபந்தனையுடன் ஏற்றுக்கொள்வதாக பிரதமர் அலெக்சிஸ் சிப்ரஸ் தெரிவித்துள்ளார். ஆனால் யதார்த்த ரீதியில் கடன் கொடுத்தவர்களை அது சமாதானப்படுத்துமா எனும் கேள்விகள் எழுந்துள்ளன. இதன் பின்னணியில் எதிர்வரும் ஞாயிற்றுக்கிழமை கிரேக்கம் வாங்கிய கடன்களை திருப்பிச் செலுத்துவது தொடர்பில் கடன் கொடுத்தோர் வைத்துள்ள பிரேரணைகளை ஏற்றுக்கொள்வதா இல்லையா என்பது குறித்து மக்கள் கருத்தறியும் வாக்கெடுப்பு நடைபெற உள்ளது. இதேவேளை இந்த வாக்கெடுப்பின் முடிவு தெரியாதவரை கிரேக்கத்துடன் எந்தவிதமான சமாதானமும் கிடையாது என்று ஜெர்மனி அதிபர் ஏங்கலா மெர்க்கல் அம்மையார் நாடாளுமன்றத்தில் தெரிவித்துவிட்டார்.
Es kann kein Zweifel bestehen. Verlöre Europa die Fähigkeit zum Kompromiss, bei dem die Vorteile die Nachteile überwiegen.
எந்த ஒரு நாட்டுக்கும் ஐரோப்பிய ஒன்றியத்தை பிணை கைதியாக வைத்திருக்கும் உரிமை இல்லை, அதில் எவ்வித சந்தேகமும் இருக்க முடியாது. பாதகங்களை விட சாதகங்கள் கூடுதலாக இருக்குமாயின் அது தொடர்பில் ஒரு உடன்பாடு எட்டப்படும் வல்லமையை நாம் இழந்துவிடக்கூடாது. அப்படி நடைபெற்றால் ஐரோப்பா இல்லாமல் போய்விடும். யூரோ வலய நாடுகளின் ஸ்திரத்தன்மை பாதிக்கப்படாமல் இருப்பதையும் அவர்கள் உறுதி செய்ய வேண்டும்
என ஜெர்மனியின் அதிபர் ஏங்கலா மெர்க்கல் கூறியுள்ள அதேவேளை, கடன் நெருக்கடியில் சிக்கி தவிக்கும் கிரேக்கத்தை யூரோ வலய நாடுகள் அமைப்பில் வைத்திருக்க வேண்டியது மிகவும் அவசியம் என பிரெஞ்சு அதிபர் பிரான்சுவா ஒலாந்த் வலியுறுத்தியுள்ளார்.
Notre devoir c'est de faire que la reste dans la zone euro et il ne dépend que d'elle qu'elle reste dans la zone euro. Il dépend aussi de nous.
கிரேக்கத்தை யூரோ வலயத்தில் வைத்திருக்க வழிகளை கண்டுபிடிப்பது நமது கடமை. அது கிரேக்கத்தை மட்டும் சார்ந்த விடயம் மட்டுமல்ல, அது யூரோ நாணயத்தை பயன்படுத்துபவர்கள் அனைவரையும் சார்ந்த ஒன்று. பிளவுகளை ஏற்படுத்துவதை தவிர்த்து அரசியல்வாதிகள் தீர்வு ஒன்று எட்டப்படுவதை நோக்கிய செயல் திட்டத்தையே முன்னெடுக்க வேண்டும். ஒரு ஐரோப்பியன் என்கிற வகையில் யூரோ வலயம் சிதைவதை நான் விரும்பவில்லை. அதே போல மோசமான வகையில் பிளவுகள் ஏற்படுத்தும் வகையில் வரும் கருத்துக்களும் எனக்கு உடன்பாடு இல்லாதவை
என பிரெஞ்சு அதிபர் கூறியுள்ள அதேவேளை, கிரேக்கம் நிபந்தனைகளுடன் கூடிய வழிமுறைகளை ஏற்றுக்கொள்ள முன் வந்துள்ளது எந்த அளவுக்கு கடன் கொடுத்தவர்களுக்கு ஏற்புடையதாக இருக்கும், அதை அவர்கள் ஏற்றுக்கொள்வார்களா எனும் வினாக்கள் தொடரவே செய்கின்றன.
இத்துடன் செய்தியரங்கம் நிறைவடைந்தது. இருக்கும் நேரத்தில் சில தலைப்புச் செய்திகள்.
கிரேக்கத்தில் ஞாயிற்று நடைபெறவிருக்கும் மக்கள் கருத்தறியும் வாக்கெடுப்பு நடைபெறும் என்றும், அதில் கடனை மீட்பது தொடர்பிலான வழிமுறைகள் குறித்து கடன் கொடுத்தவர்கள் முன்வைத்திருக்கும் பிரேரணைகளை மக்கள் நிராகரிக்க வேண்டும் எனவும் கிரேக்க பிரதமர் கூறியிருக்கிறார். சர்ச்சைக்குரிய தேசிய பாதுகாப்பு சட்டம் ஒன்றை சீன நாடாளுமன்றம் இன்று நிறைவேற்றியிருக்கிறது. இணையம் மற்றும் இணைய பாதுகாப்பு மீதான சீன அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டை இந்த சட்டம் மேலும் அதிகரிக்கும். எகிப்தின் சைனாய் தீபகற்பத்தில் பாதுகாப்பு படையினரை இலக்கு வைத்து இஸ்லாமிய அரசு அமைப்பு என்று தங்களை கூறிக்கொள்ளும் ஆயுததாரிகள் பலத்த தாக்குதல்களை முன்னெடுத்திருக்கிறார்கள்.
இது லண்டன் பிபிசியின் தமிழோசை. இத்துடன் இன்றைய நிகழ்ச்சிகள் நிறைவடைந்தன. மீண்டும் நாளை வழக்கம் போல சந்திப்போம். அதுவரை எமது இன்றைய நிகழ்ச்சியையும் கடந்த ஒரு வார கால பிபிசி தமிழோசை நிகழ்ச்சிகளையும் bbctamil.com என்ற இணையதளத்தில் நீங்கள் கேட்கலாம். வணக்கம் நேயர்களே.